2021 ஜனவரி மாத தென்றலிதழில் பாசு ரமணனின் முன்னோடி பகுதியில் பித்துக்குழி முருகதாஸ் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். நாடனியும் நூறுமலை நாலறிவே சுவாமி மலை கந்தனூறு மந்திரத்தை பச்சை மயில் வாகனனை வேல்முருகா மால் முருகா உள்ளம் எனும் கோவிலிலே ஆடாது அசங்காது வா கண்ணா அரை பாயுதே கண்ணா போன்ற பாடல்களை உள்ள முருக பாடி கேட்பவர்களையும் முருக வைத்த வசீகர குரலுக்கு சொந்தக்காரர் பித்துக்குழி முருகதாஸ். இயற்பெயர் பாலசுப்ரமணியன். 1920 தைப்பூச தினத்தன்று கோவையில் சுந்தரமையர் அலமேலு இணையருக்கு மகனாக பிறந்தார். இளவயதிலேயே தந்தையை இழந்த இவர் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தார். தாத்தா அரியூர் கோபாலகிருஷ்ண பாகவதர் பஜனை வித்வான், சிறந்த இசைஞானம் உடையவர். பாட்டி ருக்மணியும் பஜனை பாடுவார். இவருக்கு சிறு வயதிலேயே இசை ஆர்வம் சுடர்விட்டது. பாட்டியும் தாத்தாவும் இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தனர். பள்ளியில் இறைவணக்கம் பாடுவது, போட்டிகளில் கலந்து கொள்வது என்று தனது இசைத்திறனை வளர்த்து கொண்டார். சிறு வயதில் கிட்டிப்புள் விளையாடிய போது குச்சி தாக்கி இடது கண் பழுதுபட்டது. அந்த கண்ணுடனேயே படிப்பு தொடர்ந்தது. பழனியில் இவரது சித்தியின் வீடு இருந்தது. விடுமுறை நாட்களில் அங்கு செல்வது வழக்கம். ஒரு சமயம் வெட்டாற்றின் அருகே உள்ள பஞ்சவர்ண குகையை கண்டார். அங்கு யோகிகள் தியானத்தில் ஆழ்ந்திருந்தது இவரை வசீகரித்தது. அவர்கள் ஜபித்து வந்த சரவண பவ மந்திரத்தை தானும் ஆர்வத்தின் காரணமாக விடாமல் உச்சரிக்க ஆரம்பித்தார். அது விடுதலை உணர்வு எங்கும் பரவியிருந்த காலம். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பாலசுப்ரமணியத்திற்கும் அந்த ஆர்வம் இருந்தது. காங்கிரஸ் இயக்கத்தினருடன் சேர்ந்து சுதேசி இயக்கத்தை ஆதரித்து வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டார். நாளடைவில் பள்ளி படிப்பில் நாட்டம் குறைந்தது. பழனிக்கு சென்று சித்தப்பா நடத்தி வந்த சிறிய வணிக நிறுவனத்திலும் லாட்ஜிலும் சில காலம் வேலை செய்தார். ஆனால் அவற்றில் மனம் ஈடுபடவில்லை. அவ்வப்போது பஞ்சவர்ண குகைக்கு சென்று தியானத்தில் ஆழ்வதும் பழனி ஆண்டவர் சன்னதிக்கு சென்று முருகப்பெருமான் மீது பாடுவதும் வழக்கமானது. சித்தப்பா அதை கண்டித்தார். மனம் வருந்திய இவர் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறினார். கோவையில் ரயில் ஏறினார். கையில் காசு இல்லாததால் பயணச்சீட்டு வாங்கவில்லை. அதனால் ஈரோடு ரயில் நிலையத்தில் பரிசோதகரால் இறக்கிவிடப்பட்டார். கிடைத்த வேலைகளை செய்து அவ்வூரில் சில நாட்களை கழித்தார். கையில் காசு சேர்ந்ததும் ஊருக்கு புறப்பட்டு வந்தார். அக்காலகட்டத்தில் இவருக்கு பிரம்மானந்த பரதேசி சுவாமிகள் என்ற அருளாளனின் அறிமுகம் கிடைத்தது. அவரே இவருக்கு குருவாக இருந்து பல பாடல்களை சொல்லிக் கொடுத்தார். பாடும்போது இயல்பாகவே தன்னை மறந்து சூழலை மறந்து இறைவனோடு ஒன்றி பாடுவான் பாலசுப்ரமணியம். இதை கண்ட பிரம்மானந்த பரதேசியா, இது இப்படியே தொடர்ந்தால் நீயும் ஒரு நாள் என்னை போன்று பித்துக்குழி ஆகிவிடுவாய் என்றார். மகானின் வாக்கு தக்க காலத்தில் பலித்தது. ஆன்மீக தாகம் பெருகியதால் பல இடங்களுக்கு பயணம் செய்தார். தமது 16 வயதில் திருவண்ணாமலை சென்றார். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியை தரிசித்தார். மகர்ஷியின் அருட்பார்வை இவர் மீது பட்டது. மிக பெரும் பரவசத்துக்கு உள்ளானார். அந்த பயணம் இவரது வாழ்வின் திருப்புமுனை ஆனது. அண்ணாமலையில் குகை ஒன்றில் தனித்திருந்து சில நாட்கள் தியானம் செய்தார். பின் வள்ளிமலைக்கு புறப்பட்டு சென்றார். அங்கும் தனித்திருந்து தவம் செய்தார். அது முதல் ஆன்மீக தலங்களுக்கு போவதும் ஞானிகளை தரிசிப்பதும் வழக்கமானது. தேச விடுதலை மீதும் இவர் அளவற்ற ஆர்வம் கொண்டிருந்தார். ஒரு சமயம் பெங்களூர் சென்றிருந்த போது அங்கிருந்த போராட்டக்காரர்களுடன் இணைந்து அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். காவல்துறையினர் தாக்கியதில் ஏற்கனவே பழுதுபட்டிருந்த கண்ணில் மேலும் அடிபட்டது. இடது கண் பார்வை முற்றிலும் இல்லாமல் போனது. ஆனாலும் மனம் தளராமல் பயணங்களை தொடர்ந்தார். வள்ளிமலை சுவாமிகள் போன்றோரை அணுகி திருப்புகழ் பாடல்களை சந்தத்துடன் பாட கற்றுக்கொண்டார். 1939 காஞ்சன்காட்டில் சுவாமி ராமதாசரை சந்தித்தார். அவரது அருளும் அன்னை கிருஷ்ணபாயின் ஆசீர்வாதமும் கிட்டியது. சுவாமி ராமதாசர் முருகன் மீது இவர் உருகி உருகி பாடுவதைக் கண்டு இவருக்கு முருகதாசர் என்று பெயர் சூட்டினார். தன் குருநாதர் தன்னை அன்போடு அழைத்த பித்துக்குழி என்பதையும் இணைத்துக் கொண்டு பாலசுப்ரமணியன் பித்துக்குழி முருகதாஸ் ஆனார். புனித தலங்களுக்கு போவது, அங்கு பாடல்கள் இயற்றி பாடுவது, ஞானியரை தேடிச் சென்று தரிசிப்பது என்று வாழ்க்கை கழிந்தது. 1940 சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகளுடன் சில நாட்கள் தங்கினார். அவரது அருளையும் ஆசைகளையும் பெற்ற பின் வடநாட்டுக்கு பாத யாத்திரையாக சென்றார். நேபாளத்துக்கு சென்று வழிபட்டார். ஓராண்டு பயணத்திற்கு பின் தமிழகம் திரும்பி வெள்ளியங்கிரியில் சில காலம் தவம் செய்தார். பின் திருப்புகழ் மணி அவர்களுடன் இலங்கைக்கு சென்றார். இலங்கை முழுவதும் பயணம் மேற்கொண்டு பஜனை கச்சேரி செய்தார். தமிழகம் திரும்பிய பின் தீவிரமாக கச்சேரி செய்ய ஆரம்பித்தார். மீண்டும் வடநாட்டு யாத்திரையை தொடர்ந்த இவர் ரிஷிகேஷ் சென்று சுவாமி சிவானந்தரை சந்தித்தார். May 11, 1941 அவரிடம் தீட்சை பெற்று நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். தொடர்ந்து தனது இசை பயணத்தில் ஒரு சமயம் இவர் காஞ்சன்காடு ஆசிரமம் சென்றிருந்தார். அங்கே திடீரென இவருக்கு வலக்கண்ணில் நேரமாக அதுவும் அதிகமானது. எங்கே தனது இந்த கண்ணும் பழுதாகி விடுமோ என்று மனம் வருந்தினார். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்ணுக்கு திடீரென ஆவேசம் வந்து, உன்னோட இந்த கண்ணுக்கு ஆயுசு கெட்டி ஒண்ணும் ஆகாது என்று சொல்லி தடவி கொடுக்க சிறிது நேரத்திலேயே அவருக்கு வலி குறைந்து விட்டது. அது முதல் கருப்பு கண்ணாடி அணிய ஆரம்பித்தார். இந்தியா, இலங்கை மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, இங்கிலாந்து, மொரீஷியஸ் என பல நாடுகளுக்கும் சென்று பக்தியை பரப்பினார். தனக்கு கிடைத்த நிதியை கொண்டு கல்யாண ராமையருடன் இணைந்து ராணிப்பேட்டை அருகே வாலாஜா பேட்டையில் தீனபந்து ஆசிரமம் என்பதை உருவாக்கினார். அதன் மூலம் அளவற்ற ஆன்மீக சமூக நற்பணிகளை செய்தார். ஏழை எளிய மக்களின் ஆதரவற்றவர்களின் குழந்தைகளுக்கு உணவு, இருப்பிடம், கல்வியை இன்றளவும் அளித்து வருகிறது அந்த ஆசிரமம். www.dbaawalajapet.org திருப்புகழை பாவத்துடனும் சந்த நயத்துடனும் பாடுவதில் தேர்ந்தவர் பிட்டுக்குளி முருகதாஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி உள்ளிட்ட மொழிகள் தெரிந்தவர். ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி மெட்டமைத்து இசை அமைத்து பாடியிருக்கிறார். முருகன் மீது நூற்றுக்கணக்கான பாடல்களை இயற்றி பாடியுள்ளார். குன்னக்குடி வைத்தியநாதன் மற்றும் தேவரின் வேண்டுகோளுக்கு இணங்க தெய்வம் திரைப்படத்தில் நாடறியும் நூறுமலை என்ற பாடல் காட்சியில் பாடி நடித்தார். தனது குருநாதர்களை பற்றியும் தேவி, கருமாரி, பகவதி, முருகன், கிருஷ்ணன் போன்ற தெய்வங்கள் மீதும் நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார். கடவுள் மீதான பக்திக்கு சாதி மதம் எதுவும் தேவையில்லை. அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் போதும். ஒருவர் ஒவ்வொரு நாளும் பக்தி பாடல்களை பாட பாட கடவுள் அவர்களை எல்லா வேதனைகள், துக்கங்கள் மற்றும் துயரங்களிலிருந்து விடுவிப்பார் என்பதை இவர் தவறாது வலியுறுத்திய செய்தியாகும். இவருக்கு மொழி, மதம், இனம் கடந்து உலகளாவிய ரசிகர்கள் உண்டு. எனக்கு ஊதியம் எதுவும் வேண்டாம், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அன்னதானம் செய்தால் போதும் என்பதை நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் வேண்டுகோளாக வைத்த பல பக்தி இசை நிகழ்ச்சிகளை நடத்திய சிறப்பு இவருக்கு உண்டு. வள்ளிமலை சுவாமிகளின் வழியில் ஆண்டுதோறும் January 1 அன்று படிக்கட்டு திருவிழாவை நடத்தினார். குறிப்பாக மருதமலையில் ஆண்டுதோறும் திருப்பழி திருவிழாவை 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தினார். தனது வருமானத்தை கொண்டு ஏழை எளியோருக்கு உதவிய இவர் முருகனுக்கு உகந்த தினமான சஷ்டி, பங்குனி உத்திரம், கார்த்திகை, தைப்பூசம் போன்ற தினங்களில் தவறாது அன்னதானம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அந்நாட்களில் மௌன விரதமும் மேற்கொள்வார். தனது குருநாதர்களை பற்றி நினைவு கூறும் போது ஸ்ரீ ரமண மகரிஷி, சுவாமி ராமதாஸ், சிவானந்த சரஸ்வதி இவங்க மூணு பேரும் தான் என்னோட குருநாதர்கள். அவங்க வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போதே பெருமையா இருக்கு என்று கூறியிருக்கிறார். 60 வயதுக்கு மேல் இவர் சரோஜா என்பவரை மணந்து கொண்டார். அது சர்ச்சையானது. அது குறித்து முருகதாஸ், 60 வயது வரை எத்தனை விதமான சாதனைகள் செய்யணுமோ செய்தான். லௌகீகமான திருஷ்டி உடையவர்களை பற்றி இவனுக்கு கவலை கிடையாது. லௌகீகமான திருஷ்டி மரத்து போன பிற்பாடு உலக ரீதியாக திருமணம் செய்து கொண்டான். மனைவியாக ஒரு நல்ல பெண் வாய்த்து விட்டால் மனநிறைவோடு கடமையை செய்வான். அந்த ஒரு உயர்ந்த எதிர்நோக்கை வைத்துக் கொண்டு தேவி ரொம்ப நாளாக அவள் மனத்திலே ஏற்பாடு பண்ணி வைத்து இவளை காட்டி கொடுத்தாள். அப்படிப்பட்ட தேவி கொடுத்த மனைவியை கொண்டிருக்கிறான் என்று கூறியிருக்கிறார். சங்கீத சாம்ராட் என்ற விருதை சுவாமி சிவானந்தர் அளித்தார். அதுதான் இவர் பெற்ற முதல் விருது. தொடர்ந்து செந்தமிழ் இசைவாணர் தியாகராஜர் விருது, மதுரகான மாமணி, குரு சுரஜானந்தா விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது உள்பட பல விருதுகளும் சிறப்புகளும் இவரை தேடி வந்தன. 1984 இவருக்கு தமிழக அரசின் கலை மாமணி விருது கிடைத்தது. 1995 டர்பனில் நடந்த உலக ஹிந்து சமய மாநாட்டில் சிறப்புரை ஆற்றினார். அதில் கலந்து கொண்ட நெல்சன் மண்டேலா இவரை உலகின் மிகச்சிறந்த பக்தி பாடகர் என்று பாராட்டினார். கந்தர் அனுபூதி அனுபவ விரிவுரை 2 பாகங்கள், கந்தர் அனுபூதி சுருக்க உரை, தாசனின் கட்டுரைகள், ஆதிபராசக்தியும் அசட்டுச் சிறுவனும், தி ஆரிஜின், மிட்வே அண்ட் எண்ட் போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். தமிழ் பஜனை பாடல்களின் முன்னோடியாக கருதப்படும் பித்துக்குழி முருகதாஸ் நவம்பர் 17, 2015 தனது 95 வயதில் முருகன் அடி சேர்ந்தார். அன்று கார்த்திகை மாத பிறப்பு. முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம். கந்த சஷ்டி தினமும் கூட. தைப்பூசத்தில் பிறந்து கந்த சஷ்டியில் மறைந்த இவர் சிறந்த முருகன் அடியார்களுள் ஒருவர் என்பதில் ஐயமில்லை. 2020-21 இவரது 100th ஆண்டு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.